ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வருமானை கடனாலும் மறவாமல் அழியாறு மலதூபம் அடியார்கள் உளமான வெளியாகும் அரிதாய வினை கூட நினையாவே. இருதய நாப்பன் அஞ்சல துருவில் இறைவனை உயிர் கொலை செய்யாமை அருள் பொறியடக்கம் புரைதமும் வாய்மை அன்பு அறிவு என்மனர் கொண்டு ஒருமையுடன் அச்சித்திருகவென்று அடியற்கொள்ளி அதிக்கை செய்து உணர்த்த திருவாமர் செய்வரையர் குருவாம் திருநமச்சிவாயர் தாழ் போற்றி கருணை பொழுதில் முகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை துறவோடு குறைவத்தில் பொறுத்தே பின்னகனார் மனத்தார்கள் பிரியாத மனமும் மறுவினர்களாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞானம் ஆமுனிவன் மனத்தால் ஒருவரது நீங்காமல் எமதுலத்தில் சிரத்தில் ஓதிரினாவில் என்றும் நிமித்த உரைப்பாம் திருச்சிற்றம்பலம். திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து நம்மை எல்லாம் வாழ்வித்தருளும் இல்லாமல்ல ஸ்ரீ ஒப்பிலாநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ கோமுத்தீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை முன்னதாக போற்றி துதி செய்து கொண்டு நம் திருமணத்திலே திருவிற்றெழுந்தருளியிருந்து நமக்கெல்லாம் ஞான அனுக்கிரகம் வழங்கியருளும் அருள்மிகு ஞானமான நடராஜ பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமரைகளையும் ஆதீன குருமுதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி தாமரைகளையும் போற்றி வழுத்திக் கொண்டு அவர்கள் திருவருளும் குருவருளுமே தமதாக கொண்டு ஞானச்சன்கோள் ஒற்றி வருகின்ற திருக்கைலாய விளம்பரை திருவாரூரை ஆதீனத்து சீர்வளசீர் குருமகாசன்னிதானவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமொழிமைகளால் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய தினம் நம்முடைய ஆதீனத்து மூன்று குருமூர்த்திகள் அருளி செய்துள்ள தசகாரியங்கள் என்ற பண்டார சாத்திரங்களை ஒவ்வொன்றாக சிந்திக்க தொடங்குவதற்கு குருவருள் வாழ்த்துள்ளது. முதற்கண் விளங்குவது மூன்றாவது பட்டத்திலே எழுந்தருளியிருந்து அருட்சங்கோள் செலுத்தி வந்த நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய அவர்களிடமே ஞானதிக்கையும் துறவும் பெற்றுக்கொண்டு மூன்றாவது பட்டத்தை அணி செய்த ஞானாசிரியர் அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த தசகாரி. இந்த தசகாரியத்தை போற்றி பரவி ஒரு மெய்யன்பர் பாடியுள்ள பாடலானது பாயிர பாடலாக விளங்குகிறது. இந்த பாயிர பாடல் தசகாரியத்தினுடைய மாண்பினை நமக்கு எடுத்துரைக்கின்றது. தலையானேம் ஆவி தலையானேம் இன்ப தலையாவடுதுரை தாழ் தந்த தலை அம்பலவானன் பாட்டில் தசகாரியத்தை பலகால் வணங்குகையால் பார்த்து இன்பத்தலை ஆவடுதுறை தாழ் தந்த தலை அம்பலவானன் பாட்டில் தசகாரியத்தை பலகால் பார்த்து வணங்குகையால் தலையானே ஆவி தலையானே என்று இவ்வாறு கொண்டு கூட்டு செய்து கொள்ள வேண்டும். இன்பத்தலை ஆவடுதுறை அதாவது இன்பத்தலை என்பதை தலை இன்பம் தலையாய இன்பம் அது முத்தி இன்பம். எனவே தலை சிறந்த முத்தி இன்பத்தினை அருளும் தலமாகிய ஆவடுதுறை திருவாவடுதுறையில் எழுந்தருளியிருந்து தாழ் தந்த அடியேற்கு திருவடி தீட்சை அருளி ஆட்கொண்ட தலை அம்பலவானன் தலை சிறந்த ஞானாசிரியனாகிய ஸ்ரீ அம்பலவான தேசிகரது பாடலில் பாட்டில் தசகாரியத்தை பலகால் பார்த்து வணங்குகையார் தத்துவ ரூபம் முதலிய தசகாரியங்களை பலமுறையும் கற்று போற்றுதலால் தலையானே தலையாய ஞான நெறியை எய்தினோ ஆவித்தலையானே அதன் பயனாகிய சுத்தாத்வீத முத்தியை அடைந்து ஆன்மாக்களுள் தலைமை பெற்ற ஆன்மாவாக ஆனோ என்று இவ்வாறு இந்த பாடல் போற்றுகின்றது. ஆக இந்த பாடலை பார்க்கும் பொழுது அம்பலவான தேசிகளுடைய தசகாரியமானது சிறந்த பரிபாகமுற்ற ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்யப்பெற்று அவர்களுக்கு வீடு பெற்றையே தரவல்ல ஞான நூல் என்பது நமக்கு புலனாகும். நாம் கற்கின்றோம் என்றால் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ற அளவிலே நமக்கும் இந்த நூலானது துணை செய்யும். இந்த தசகாரியத்திலே முதற்கண் மங்கள வாழ்த்து பாடலாக விநாயக வணக்கம் அமைந்துள்ளது. மங்கள வாழ்த்து என்று சொல்லும் பொழுது வரும்பொருள் உரைத்தல் என்று சொல்வார்கள். நூலிலே என்னென்ன கருத்துக்கள் வர இருக்கின்றன என்பதை தன்னுள் தொகுத்து அடக்கி காட்டுதல் மங்கள வாழ்த்துக்கு இலக்கணம். அளவில் சிறியதாக இருக்கின்ற அதே வேளையில் நூற்கருத்துக்கள் அனைத்தையும் தன்னகத்தே காட்டி விளங்குகின்ற திறன் கொண்டு விளங்குவன இறைவனை வாழ்த்துகின்ற வாழ்த்து பாடலாகவும் அந்த பாடல் இருக்கின்றது. அதே சமயத்தில் நூலிலே வரக்கூடிய கருத்துக்களை தொகுத்து சொல்லும் வண்ணமும் இருக்கின்றது. அப்படியெல்லாம் சிறப்பாக அருட்பாடல்களை நம்முடைய ஆண்டோர் பெருமக்கள் அருளியுள்ளார். எடுத்துக்காட்டாக சிவஞான போதத்து மங்கள வாழ்த்து விநாயக வணக்கச் செயலையும் சிவஞான சித்தியார் மங்கள வாழ்த்து சிவபெருமான் வணக்கச் செயலையும் நாம் குறிப்பிடலாம். இங்கே விநாயகர் வணக்கச் செய்தான் மங்கள வாழ்த்தாக அமைந்துள்ளது. விநாயகர் துதி. ஒருவிய இச்சையாதி உதயமாய் ஒடுங்க என்பால் மருவிய கலாதி இச்சை மறைந்திட ஈசன் தன்வால் விரவிய இச்சையாதி விளங்கியாங்கு ஒடுங்க வேண்டி திருவருள் வாரணத்தின் திருவடி சென்னி வைப்பான் என்பது இந்த பாடல். அரிய பாடலாகும். இந்த பாடலை காஞ்சிபுரத்து சீலத்திரு தொண்டைமன்ற அதினர் சுவாமிகள் தாம் எழுதியுள்ள உண்மை விளக்க உரையிலே மேற்கோளாக எடுத்துக்காட்டி இப்பாடலை அருளியவர்கள் திருவாவூர் ஆதீனத்து மூன்றாவது பட்டத்தில் எழுந்தொழியிருந்த ஸ்ரீ அம்பலவான தேசிக சுவாமிகள். அவரே சிவம், சிவமே அவர் என்று போற்றி பரவியுள்ளனர். இப்பாடலின் பொருளை உபதேச முறையில் அறிந்து கொள்க என்றும் அவர்கள் அங்கே நெறிகாட்டியுள்ளனர். இங்கே இப்படிப்பட்ட அரிய பாடலுக்கு உரை சொல்லும் பொழுது குருவர்களை வணங்கிக் கொண்டு குருவர்கள் உணர்த்த அடியனுக்கு எட்டிய சிந்தனைகளை இங்கே உரையாக தந்துள்ளேன். ஒருவிய இச்சை ஆதி உதயமாய் ஒடுங்க. பாடலை சேர்த்து எழுதும் போது ஒருவிய விச்சை ஆதி என்று வரும். பிரிக்கும் பொழுது ஒருவிய இச்சை ஆதி என்று பிரிக்கலாம். ஒருவிய இச்சை ஆதி உதயமாய் ஒடுங்க என்பது முதல் அடி. இந்த ஒருவிய இச்சை ஆதி என்பதை சிறிதே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவிய இச்சை ஆதி என்பதை ஒருவிய ஆதி இச்சை என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இச்சை என்பதற்கு முன்பாக ஆதி என்பதை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவிய ஆதி. ஒருவிய என்றால் நீங்கிய, ஆதி என்பது ஆதிசக்தி ஆகிய திரோதான சக்தியை குறிக்கிறது. ஆதிசக்தி என்றாலும் திரோதான சக்தி என்றாலும் ஒன்றுதான் என்று மாதவ சிவஞான சுவாமிகள் மாபாடியிலே ஒரு இடத்தில் கூறுவார். இந்த திரோதான சக்தி என்பது என்னவென்றால், இது ஆன்மாக்கள் செய்த வினைக்கீடான போகங்களை அந்த ஆன்மாக்களுக்கு ஊட்டுவது. ஆனால் அந்த சக்தி தான் நமக்கு வினைப்போகங்களை ஊட்டுகிறது என்று நாம் அறியவில்லை. நம்மால் பிறரால் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன என்றுதான் நினைக்கின்றோமே ஒழிய, எல்லாவற்றுக்கும் தோன்றா துணையாக இருந்து திருவருள் தான் நமக்கு செய்த வினைக்கு ஈடான போகங்களை ஊட்டுகிறது என்பதை நாம் உணர்வதில்லை. ஏனென்றால் இந்த திருவருள் தன்னை காட்டிக் கொள்வதில்லை. காட்டினால் ஆன்மாவுக்கு காணும் திறன் இல்லை. ஆகவே அந்த பக்குவம் வராத ஆன்மாக்களாக இருப்பதனாலே அத்தகைய ஆன்மாக்களிடம் திருவருளானது அருட்சக்தியா என்ற நிலையிலே அது விளங்காமல் திரோதான சக்தி என்ற நிலையிலே விளங்கி வினைப்போகங்களை ஊட்டியுள்ளது. எப்போது ஆன்மாவிற்கு பக்குவம் வருமோ, குருவருளை பெறுவதற்கு ஆன்மா தகுதி உடையதாக ஆகுமோ, அப்பொழுது இந்த திரோதான சக்தியானது தன்னுடைய நிலையிலிருந்து மாறி அப்புறம் அது திரோதான சக்தியாக இருக்காமல் அருட்சக்தியாக விளங்குகிறது. இந்த கருத்தினை சிவபிரகாச பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. இருவினை ஒப்பு நடந்துவிட்டால் முற்சினமருவு திரோதாயி கருணையாகி என்று சிவபிரகாசம் குறிப்பிடுகின்றது. இதுவரை சினத்தோடு இருந்து, சினம்னா வேற ஒன்றும் இல்லை, செய்த வினைக்கு தக்க போகங்களை ஊட்டுதல். ஆகவே அப்படி வினைப்போகங்களையே ஊட்டி வந்த திரோதான சக்தி முத்தி வருவதற்கு பக்குவம் அந்த ஆன்மாவுக்கு வந்துவிட்டது என்றால், அப்புறம் அந்த ஆன்மாவிற்கு வந்து அது தோன்றா துணையாக மறைந்திருக்காமல் அது குருவர்களாக வெளிப்படக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்று பொருள். ஆகவே அப்போது அந்த திரோதான சக்தி என்ற நிலை நீங்குகிறது. அதைத்தான் முதலடியிலே குறிப்பிட்டார். ஒருவிய ஆதி, நீங்கிய ஆதிசக்தி. ஆதிசக்தி நீங்குகின்றது என்றால் அந்த திரோதான சக்தி என்ற நிலையில் இருக்காமல் அருட்சக்தி என்ற நிலைக்கு அது மாறுகிறது என்பது பொருள். ஏன் மாறுகிறது? இதுவரை திரோதான சக்தியாக விளங்கி இந்த ஆன்மாவுக்கு வினைப்போகங்களை ஊட்டினோம், அதனால் இந்த ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது. இந்த பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு இனி நாம் அருட்சக்தியாக விளங்கி அதற்கு முத்தி வரல வேண்டும் என்ற காரணம் பற்றி அந்த திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து மாறுகின்றது, அந்த மாறுதலைத்தான் நீங்குதல்னு சொன்னார். ஆசுரு திரோதம் மேவாது அகலும் என்று சிவபிரகாசம் கூறுகின்றது. திரோதான சக்தி அகலும், பக்குவம் வரும்போது திரோதான சக்தி அகலும் என்று சிவபிரகாசம் கூறுவதைத்தான் இங்கேயும் அது நீங்கிய திரோதான சக்தி என்று கூறினார். ஒருவிய ஆதி, நீங்கிய திரோதான சக்தி எதுவாக மாறுகிறது? இச்சை உதயமாய் ஒடுங்க. இச்சை உதயம், இச்சை என்பது கருணை என்று பொருள்படும். இந்த கருணை என்பது இங்கு அருட்சக்தியை குறிக்கும். அதான் பொதுவா எல்லா ஆன்மாக்களிடத்திலும் சுவாமி வந்து அருளோடு இருக்கிறார். அது பொதுவாக இச்சாசக்தின்னு சொல்வார்கள். இச்சை உயிர்கருள் நேசமாகும் என்று சிவஞான சக்தியார் கூறும். ஆனா இங்க சொன்ன இச்சை இருக்கிறதே, இது வந்து கருணை என்று பொருள்படும். அதான் சிவபிரகாச பாடலை சிந்திக்கணும். சினமரவு திரோதாயி கருணையாகி, திரோதாயி அருட்சக்தியாக மாறுகிறது, பராசக்தியாக மாறுகிறது என்பதை சொல்லும் போது கருணை ஆகினார். கருணை இச்சை வேணா ஒரே பொருளை தரக்கூடியவைதான். அங்க கருணைன்னு சொன்னதுதான் அங்க இச்சைனாரு. அது என்ன பொருள்படும் என்றால் அருட்சக்தி ஆகிய பராசக்தி என்று பொருள்படும். ஆன்மாவுக்கு ஞானத்தை உணரும் பக்குவம் வந்து விட்டது என்றால் அந்த ஆன்மாவிடம் திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து மாறி அருட்சக்தி ஆகிவிடும். அந்த அருட்சக்தியாக அவ்வாறு அந்த ஆன்மாவே அந்த சிவசக்தி விளங்கும். அப்படி சிவசக்தி அருட்சக்தியாக விளங்கக்கூடிய அந்த நிலையைத்தான் சத்தியநிபாதம் சத்தியநிபாதம் என்று சொல்வார். ஆகவே திரோதான சக்தியாக ஒருவரிடம் சிவசக்தி விளங்கும் போது அவனுக்கு சத்தியநிபாதம் நிகழவில்லை. அந்த திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து மாறி அருட்சக்தியாக அந்த ஆன்மா அறிவில் விளங்குது என்றால் ஆன்மா சத்தியநிபாதம் உற்றது என்று பொருள். அந்த செய்தியைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அந்த சத்தியநிபாதமும் வந்து மந்தம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம்னு படிப்படியாக வளரக்கூடியது. இந்த சத்தியநிபாதம் அதான் சூரியன் உதயமாகி அந்த சூரியன் அப்படியே படிப்படியா அந்த ஒளி பெருகுவது மாதிரி இந்த சத்தியநிபாதமும் மந்ததரம் மந்தம் தீவிரம்னு பெருகக்கூடியது. அதனால முதல்ல வந்து தொடக்க நிலையில வந்து அந்த சூரிய உதயம் மாதிரி இந்த திருவருளானது அருட்சக்தியாக ஆன்ம அறிவிலே உதயமாகிறது. அதான் இச்சை உதயமாய் என்று சொன்னார்கள். ஆதியாகிய அந்த திரோதான சக்தி நீங்கி அது என்னவாகிறது? இச்சை உதயமாய். ஒடுங்க என்றால் பதிய என்று பொருள். ஒடுங்க என்றால் அழியன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை இங்கே கொள்ளக்கூடாது. பதிதல் என்றும் பொருள் உள்ளது. முத்தான்மாக்களிடம் பேரின்பமானது ஒடுங்கி இருக்கும் என்று சிவபிரகாசம் சொல்லும். சிவபிரகாச சொல்லாட்சிகள் நிறைய வருகின்றன நம்ம குருமூர்த்தியுடைய பாடலிலே. சிவபிரகாசத்துல தான் சொல்லி இருக்கின்றார் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள். சிவபிரகாசம் சார்பு நூலாகும். சித்தியார் வழி நூல், சிவபிரகாசம் சார்பு நூல். சிவபிரகாச சாஸ்திரத்திலே உமாவதி சிவம் அருடி உள்ளார்கள். முத்தான்மாக்களுடைய உள்ளத்திலே முத்து இன்பம் ஒடுங்கும், உளத்துள் இன்பு ஒடுங்க என்று சொல்வார். அந்த பொருளிலே இங்கே கொள்ள வேண்டும். அப்ப ஒடுங்குதல்னா பதிது. ஒருவிய ஆதி நீங்கிய ஆதிசக்தி இச்சை உதயமாய் ஒடுங்க, அதாவது அருட்சக்தி உதயமாக கருணை உதயமாக அடியேன் அழிவிலே பதிய. அப்படி பதிஞ்சதுனால என்ன ஆகுது? சத்தியநிபாதம் விளைகிறது. திரோதான சக்தியை அருட்சக்தியாக மாறி ஆன்ம அறிவில் விளங்கினால் அந்த ஆன்மாவுக்கு சத்தியநிபாதம் வந்தாச்சு. சத்தியநிபாதம் வந்த ஆன்மா உலகப்பற்றை முற்றிலும் துறக்கிறது. அதுதான் அடுத்தடியில சொல்றாங்க. உலகப்பற்று எதன் வாயிலாக விளைகிறது? கலாதி தத்துவங்கள் தான் உலகத்தை நமக்கு காட்டுகின்றன. கலாதி தத்துவங்கள் வாயிலாகத்தான் உலகப்பற்று விளைகிறது. எனவே கலாதி இச்சை மறைந்திட என்பால் மறுவிய கலாதி இச்சை, மறுவுதல் பொருந்துதல். இதுவரை என்னிடம் பொருந்தி இருந்த இந்த கலாதி தத்துவங்கள் வாயிலாக வெளிப்பட்ட உலக இச்சை உலகப்பற்று மறைந்திட. ஏன் மறைந்தது? ஒருவிய ஆதி இச்சை உதயமாய் ஒடுங்க, நீங்கிய ஆதிசக்தி அருட்சக்தி மயமாக அழியன் அறிவிலே பதிய, அதன் பயனாக என்பால் மறுவிய என்பால் பொருந்தி இருந்த கலாதி இச்சை கலாதி தத்துவங்கள் வாயிலாக வெளிப்படும் உலகப்பற்று மறைந்திட, உலகப்பற்று நீங்கிட. உலகத்துல பற்று நீங்கினா அந்த பற்று சிவத்திடம் தான் போய் நிலை பெறும். உலகப்பற்று விட்டவர்கள்னா சிவத்திடம் பற்று வைத்தவர்கள் என்றுதான் பொருள். எனவே உலகப்பற்று அவ்வாறு மறைந்திடவும் அடியனுடைய இச்சையெல்லாம் எங்க போய் விளங்குகிறது? ஈசன் தன்பால் விரவிய இச்சை ஆதி விளங்கி. உலகத்திலிருந்து அடியனுடைய பற்று நீங்கிய பிறகு அடியனுடைய இச்சை அறிவு செயல் மூன்றும் எங்க? ஈசனிடம் விரவுகிறது. ஈசனிடம் விரவி கலந்து நிற்கின்றது. ஈசன் தன்பால் விரவிய இச்சை ஆதி. இச்சை ஆதி, இந்த இடத்துல ஆதி என்பது முதலிய என்று பொருள். முதலடியில ஆதி என்பது ஆதி சக்தி திரோதான சக்தி என்று பொருள். மூன்றாம் அடியில் வருகின்ற இச்சை ஆதியில உள்ள ஆதி முதலியன்னு பொருள். இச்சை முதலியன்னா இச்சை அறிவு செயல் மூன்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே ஈசனிடத்திலே விரவிய அடியனுடைய இச்சை அறிவு செயல் எல்லாம் விளங்கி அந்த ஈசனிடமே நிலைபெற்று விளங்கி அங்கு ஒடுங்க வேண்டி அந்த ஈசனிடம் அடியனுடைய அறிவிச்சை செயல்கள் முனைத்து நில்லாமல் அந்த ஈசனிடம் அடங்கி விளங்க வேண்டும். அதான் ஒடுங்க வேண்டி. அவ்வாறு ஈசனிடத்திலே அடியனுடைய அறிவிச்சை செயல்கள் அடங்கி இருக்க வேண்டி என்ன செய்ய வேண்டும்? திருவருள் வாரணத்தின் திருவடி சென்னி வைப்பான். திருவருள் மயமான வாரணம் என்பது யானை. இங்கு யானை முகக் கடவுளாகிய விநாயகரை குறிக்கும். திருவருள் மயமான யானை முகக் கடவுளின் திருவடிகளை சென்னியில் வைப்பான், சிரத்தில் வைத்து போற்றுவோம் என்று கூறுகின்றார். ஆக இந்த நான்கு அடிகளிலும் கூறப்பட்டுள்ள செய்தியை பார்த்தோம் என்றால் அடியனிடம் இதுகாரும் திரோதான சக்தியாக இருந்து வந்த அந்த சக்தியானது நீங்கி அவ்வாறு நீங்கிய அந்த ஆதிசக்தி திரோதான சக்தி இச்சை உதயமாய் ஒடுங்க, அருட்சக்தி உதயமாக அடியேன் அறிவில் பதிய, அதன் பயனாக என்பால் மருவிய கலாதி இச்சை மறைந்திட, என்னிடம் பொருந்தி இருக்கும் கலாதி வாயிலாக வெளிப்படுகின்ற உலக இச்சை மறைந்திட, அதன் பயனால் ஈசன் தன்பால் விரவிய இச்சையாதி உலகத்திலிருந்து அடியனுடைய இச்சை நீங்கியதாலே ஈசனிடம் அந்த என் இச்சை பொருந்தியது. இச்சை ஆதி, இச்சை முதலியவை, அதாவது இச்சை அறிவு செயல் முதலியவை ஈசனிடம் விரவியது. அவ்வாறு ஈசனிடம் விரவிய அடியனுடைய அறிவிச்சை செயல்கள் அந்த ஈசனிடமே நிலை பெற்று விளங்கி அங்கு ஒடுங்க வேண்டி, அந்த ஈசனிடத்திலே அடங்கி இருக்க வேண்டி என்ன செய்கிறேன், திருவருள் வாரணத்தின் திருவடியினை சென்னியில் வைத்து போற்றுகிறேன் என்று இவ்வாறு பொருந்தார். ஆக திரோதான சக்தி தன் நிலையிலிருந்து நீங்கி அருட்சக்தியாக மாறும் என்றால், எப்போது மாறும், சிவபுண்ணியங்களை செய்தால் இருவினை ஒப்பு நிகழும், இருவினை ஒப்பினால்தான் இந்த சத்தியவாதம் நிகழும். ஆகவே சிவபுண்ணியத்தின் பயனாக நீங்கிய திரோதான சக்தி கருணை உதயமாய் அடியேன் அறிவில் தங்கி விளங்க, அதன் பயனாய் அதுகாரும் அடியேனிடம் பொருந்திய கலாதி தத்துவங்கள் வாயிலாக வெளிப்படும் உலக இச்சை மறைந்திட, அதன் விளைவாய் ஈசனிடம் விரவிய அடியேனது இச்சா ஞான கிரியைகள் அந்த ஈசனிடத்து வியாபியமாய் அடங்க வேண்டி திருவருள் மயமான யானை முகக் கடவுளின் திருவடிகளை சிரத்தில் கொண்டு போற்றுவாம் என்று இவ்வாறு அருமையாக பாடலை அமைத்துள்ளார்கள் நம்முடைய அம்பலவான தேசிக மூர்த்திகள். ஆகவே இதிலே கலாதி இச்சை மறைந்திட, உலக இச்சை மறைதல் என்பதிலே தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி மூன்றும் அடங்குகின்றன, மூன்றும் அங்கே வழங்குகின்றன. சத்தியநிபாதத்தால் கலாதிகளையும் அவற்றிற்கு மேலும் கீழும் உள்ள பிற தத்துவங்களையும் உணர்ந்து அவற்றில் பற்றுவிட்டு விளங்குதல் இப்பாடலில் குறிக்கப்படுவதன் மூலம் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம் ஆகியன குறிப்பாக காட்டப்படுகின்றன. ஈசன் தன்பால் விரவிய இச்சையாதி என்பதால் சிவரூபம், ஆன்ம தரிசனம், சிவதரிசனம் ஆகியனவும், ஒடுங்க வேண்டி என்பதால் சிவயோகம், ஆன்ம சுத்தி, சிவபோகம் ஆகியனவும் குறிப்பாக உணர்த்தப்படுகின்றன. இவ்வாறு நூற்கருத்தை குறிப்பாக தொகுத்து காட்டுதல் மங்கள வாழ்த்திற்கு இலக்கணமாகும். எனவே இந்த நூல்கருத்து என்ன, தசகாரியம்தான். தசகாரியங்கள் எவை, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம், இந்த பத்தையும் காட்டியிருக்கின்றார்கள் இந்த பாடல். கலாதி இச்சை மறைந்திட, கலாதி தத்துவங்க தான், உலக இச்சைன்னு கூட போடாம கலாதி இச்சைன்னு போட்டார்கள். ஏன்னா கலாதி தத்துவங்கள் அங்க குறிப்பிடணும், அந்த தத்துவங்கள் வாயிலாக வெளிப்படும் இச்சை, அந்த தத்துவங்களின் மீது உள்ள இச்சை, இந்த இச்சையெல்லாம் மறைந்திட என்று சொல்லும்பொழுது தத்துவங்களின் மீது பற்றை விடுகின்ற தத்துவ சுத்தி பெறப்படுகிறது. தத்துவ சுத்தி எப்ப நிகழும், தத்துவ ரூபமும் தரிசனமும் நிகழ்ந்த அப்புறம் நிகழும். எனவே தத்துவ சுத்தியை சொல்லிட்டாலே தத்துவ ரூபம், தத்துவ தரிசனமும் அடங்கி விடுகின்றன. ஈசனிடம் என்னுடைய அடியனுடைய இச்சை பொருந்தேங்கும் போது ஈசனிடம் பொருந்துவதற்கு முன்னாடி தத்துவங்களை பற்ற விட்டு தன்னையே பிரம்மாவை மதிச்சு நிற்கிற இடைப்பட்ட நிலை ஆன்மரூபம் இருக்கு. அந்த ஆன்மரூபத்தை கடந்துதான் ஈசனிடம் வந்து பக்தி ஏற்படும். ஆகவே அந்த ஆன்மரூபம் அங்கு பெறப்படுகின்றது. ஈசனிடம் பற்று வைப்பது சிவரூபம் முதலாக தொடங்குகின்றது. ஈசன் நம்மை எப்படியெல்லாம் பிறவிகளில் செலுத்தி நம்மை வந்து எவ்வளவு கொஞ்சம் கூட நாம பக்குவப்படாமல் இருந்தோம், ஆனாலும் நம்மை கைவிடாமல் பல பிறவிகளிலும் நம்மை வளர்த்து எடுத்து இன்று ஒரு பக்குவத்தை தந்து குருவாக எழுந்தருளி தத்துவ சுத்தி நிகழ்த்தி வைத்திருக்கின்றானே என்று அந்த ஈசனுடைய ஐந்தொழில் திறனை அந்த ஆன்மா உணரும் பொழுது அந்த ஈசன் அருளிலே ஆன்மாவுக்கு பற்று பெருகுகின்றது. அதுதான் சிவரூபங்கிற நிலை. இந்த சிவரூபம் தொடங்கி ஈசனிடத்தில் பற்று வளர்ந்துகிட்டே போறதுதான் சிவ தரிசனம், சிவயோகம் எல்லாம். ஆகவே அவையெல்லாம் அதில் பெறப்படுகின்றன. அந்த ஈசனிடம் ஒடுங்க வேண்டின்னு சொல்லும் பொழுது ஈசனோடு ஒன்றாகின்ற சிவ யோகம், ஈசனோடு ஒன்றானா என் பணிதான் எதுவும் இல்லை, எல்லாம் ஈசன் பணிதான் என்று அரண்பணியில் நிற்கும் அந்த ஆன்ம சுத்தி, அதன் பயனாக சிவபோகத்தை அதை அனுபவிக்கும். அந்த சிவபோகம் எல்லாம் ஈசனிடம் ஒடுங்க வேண்டி என்பதனாலே பெறப்படுகின்றன. இவ்வாறு நூற்கருத்து தசகாரியங்களாகிய இந்த நூற்கருத்தை குறிப்பாக தொகுத்து காட்டுகிறது இந்த மங்கள வாழ்த்து என்று இந்த அளவிலே இந்த செயலை பார்த்துவிட்டு நீ அடுத்தார் போல ஞானமான நரகாசர் துதி வைத்துள்ளார்கள். அதை பார்த்தோம் என்றார், அருந்திடும் வினையும் மையல் ஆக்கிடும் உடலும் போதத்து இருந்திடும் மலமும் இன்னே இருந்திட உயிரும் இன்பம் பொருந்திட உமையால் கண்டு போற்றிட அம்பலத்தை திருந்திட நடனம் செய்வோன் திருவடி உளத்தின் வைப்பான் என்று சொன்னார். அருந்திடும் வினையும், ஆன்மா அனுபவிக்கின்ற வினைப்போகங்களும், மையல் ஆக்கிடும் உடலும், மயக்கத்தை விளைவிக்கும் உடல் முதலிய மாயா காரியங்களும், போதத்து இருந்திடும் மலமும், அறிவில் விளங்கும் ஆணவ மலமும், இன்னே இருந்திட விரைந்து நீங்கிடவும், உயிரும் இன்பம் பொருந்திட ஆன்மா பேரின்பத்தை பொருந்திடவும், உமையால் கண்டு போற்றிட உமையன்னை கண்டு போற்றிடவும், அம்பலத்தே திருந்திட நடனம் செய்வோன், திருவம்பலத்தின் சிறப்புற நடனம் செய்யும் ஞானமான நடராச பெருமானுடைய திருவடி உள்ளத்தில் வைப்பான், திருவடிகளை உள்ளத்தில் வைத்து வணங்குவோம். ஆகவே மாயை மயக்கம் செய்யும், மாயை மயக்கமும் செய்யும் என்பதற்கு ஏற்ப மாயையினுடைய அந்த செயற்பாடு அந்த மாயாகாரியமாகிய உடல் முதலியவற்றால் வெளிப்படும் என்பார். மையல் ஆக்கிடும் உடலும் என்று அருளினார். மும்மலங்களும் இன்னே இருந்திட சொன்ன, இருந்திடன நீங்கிட, அகன்றிட, இன்னே என்றால் அது விரைவு குறித்தது, விரைந்து நீங்கிட என்று பொருள். நரைப்பு மூப்போடு பிணிவரும் இன்னே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிடைமருதூர் பதிவத்திலே சொல்வார். ஆக இவ்வாறு இந்த ஞானமான நடராசர் துதியிலே நடராஜ பெருமான் மும்மலங்களையும் நீக்கி ஆன்மாவுக்கு பேரின்பம் வழங்கும் பொருட்டு ஆனந்த தாண்டவத்தை மேற்கொண்டு அருள்கிறார் என்ற செய்தி கூறப்பட்டது. இந்த கருத்து உண்மை விளக்கப்பாடலே வருவதாகும். மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தானெடுத்து நேயத்தை ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம்தான் என்ற உண்மை விளக்க பாடலிலும், எம்பெருமான் மும்மலங்களையும் நீக்கி ஆன்மாவை ஆனந்த வாரதியில் அழுத்துவார் அதுவே எம்பெருமானுடைய பரதம் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. வீசுகரத்தினாலே உதறுகின்றார், மாயாமலத்தை உதறுகின்றார். நெருப்பை ஏந்திய திருக்கரத்தினாலே வல்வினையை கண்மமலத்தை சுடுகின்றார். ஊன்றிய திருவழியினாலே ஆணவ மலத்தை ஒடுக்குகின்றார் என்றெல்லாம் மும்மலத்தை அறுக்கும் திறன் அங்கே கூறப்படுகின்றது. அடுத்தார்போல் நமச்சிவாய மூர்த்திகள் துதி. சதுரறியாமை தீர தரித்தருள் உருவு கொண்டு துதிதரு வெண்ணெய் மெய்யன் துறங்கு சந்ததிக்கோர் ஞான கதிரெனத் தோன்றி தென் ஆவடு துரைக்கண் இருந்து மதிதரு நமச்சிவாயன் வளர்கமலங்கள் போற்றி. சதுர் அறியாமை தீர, சதுர் என்பது ஒரு செயல்பாடு, அறியாமை என்பது இன்னொரு செயல்பாடு. இந்த ரெண்டும் ஆணவ மலத்தினுடைய செயல்பாடு. ஆணவ மலத்தினுடைய இந்த ரெண்டு செயல்பாடுகளும் ஒடுங்குவதற்காக திருமேனி தாங்கி வருகின்றார் நம்முடைய அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகள் என்ற செய்தி முதலடியிலே கூறப்படுகின்றது. அறியாமை சரி, நம்முடைய அறிவை ஆணவ மலம் தடை செய்கிறது, எனவே அது அறியாமை செய்கிறது. அப்புறம் சதுர் என்பது என்ன? சதுர் என்பது சதுரப்பாடு. எத்தனைதான் நூல்களை நாம் கற்றாலும் இந்த உலகப்பற்றை நாம் நீங்க முடிகின்றதா? ஏன்னா ஆணவ மலமானது நம்மிடம் இந்த நிலையற்ற உலகத்திலே ஒரு பற்றை விளைவித்து நிற்கின்றது, ஐம்புல இச்சையினை அது தூண்டுகின்றது, அந்த விபரீதத்தை அது செய்கின்றது. ஆணவமலம் அதை போய் நாம சார்ந்திருக்கின்றோம். சிவபெருமான் மீது அன்பு பெருகச் செய்து அதன் மூலம் அந்த ஆணவமல சார்பை தான் நாம வந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் சிவபெருமானிடத்திலே போதுமான அளவு அன்பு பெருகாமையினாலே ஆணவ சார்பு நீங்காமல் இருந்து ஆகவே நமக்கு இந்த உலக இச்சையானது தலை தூக்குகிறது. ஆக எத்தனை நூல் கருத்துக்களை உணர்ந்தவரிடத்திலும் உலக இச்சையை மிகுவித்து நிற்கின்ற ஒரு சதுரப்பாடு, ஒரு சாமர்த்தியம் இந்த ஆணவ மலத்திற்கு இருப்பதனாலே இந்த ஆணவ மலத்தினுடைய அந்த செயலை சதுர் என்று குறிப்பிட்டார். சதுரப்பாடு சங்கரா ஆர்களோ சதுரர் என்பார் திருவாசகத்திலும். ஆகவே இந்த ஆணவ மலம் கேவலாபத்தையிலே அறியாமையை செய்கிறது, சகலாபத்தையிலே இந்த சதுரப்பாட்டை நிலையற்ற உலகத்தை கண்டு மயங்க வைக்கின்ற அந்த சாமர்த்தியத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த ரெண்டு காரியங்களும், ஆணவமலத்தினுடைய இந்த ரெண்டு காரியங்களும் நீங்கும் பொருட்டு அருளுரு தரித்துக் கொண்டு எப்படி வருகின்றார்? துதிதரு வெண்ணெய் மெய்யன் துலங்கு சந்ததிக்கு. துதிதரு ஞானிகளாலே பக்குவான்மாக்களாலே துதிக்கப்படுகின்ற வெண்ணெய் நல்லூர் மெய்யனாகி, மெய்யன் மெய்யன் என்பது மெய்கண்டான், வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டானுடைய துலங்கு சந்ததிக்கு, பொலிவு பெற்ற சந்ததிக்கு ஓர் ஞான கதிரனத் தோன்றி ஒரு ஞான சூரியனாக மெய்கண்டான் சந்ததிக்கு ஒரு மெஞ்ஞான பானுவாகி என்று இந்த அடிக்கருத்தை தான் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளும் காஞ்சிபுராணத்தில் வைத்தார்கள். குருமரபு வாழ்த்து. மெய்கண்டான் சந்ததிக்கு ஒரு மெஞ்ஞான பானுவாகி, பானு என்றாலும் கதிர் என்றாலும் ஒன்றுதான், கதிரவனைத்தான் குறிக்கின்றன. அதான் துதிதரு வெண்ணெய் மெய்யன். துதிதரு வெண்ணெய் மெய்யன்னா ஞானிகளாலே துதிக்கப்படுகின்ற வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் சந்ததிக்கு, துலங்கு சந்ததிக்கு, அவனுடைய பிரகாசமான சந்ததிக்கு ஓர் ஞான கதிரென தோன்றி, ஓர் ஞான சூரியனாக தோன்றி தென் ஆவடுதுரைக்கண் இருந்து. தென் என்பது திசையை குறிப்பதோடு அல்லாமல் அது இனிமை என்ற பொருளையும் தரும். எனவே தென் ஆவடுதுரை இனிய ஆவடுதுரை, இனிய ஆவடுதுரையிலே இருந்து மதிதரு நமச்சிவாயன். மதி என்பது இங்கு ஞானம், ஞானத்தை தருகின்ற நமச்சிவாயன், நமச்சிவாய குருமூர்த்திகள் வளர் கமலங்கள் போற்றி நம்முடைய உள்ளத்திலே சிந்திக்க சிந்திக்க அவருடைய திருவடி வளரக்கூடியது, எனவே வளர் கமலங்கள் என்றார். சிந்திக்க சிந்திக்க அவருடைய அந்த குருவரு சார்பு நமக்கு அதிகமாகும், எனவே அந்த திருவடியினை வளர் கமலங்கள் என்று சொல்லி இந்த வளர் கமலங்கள் போற்றி என்று துதிக்கின்றார். அடுத்த பாடல் அவருடைய சீடராக இருந்தவர்களும் இரண்டாவது வட்டத்திலே விளங்கியவர்களும் ஆகிய மறைஞான தேசிகருக்கு சொன்ன துதியாகும். அரணருள் உருவாய் ஆவிக்கு அளித்திட உளத்தை மாயா உரமது பிளந்து குற்றம் ஒழித்து நின் மலமதாக்கி வரமது தனை அழித்து மறுபுமாவடுதுரைக்கோர் பரன் மறைஞான தேசன் பதாம்புயம் பற்றி வாழ்வான் என்று சொன்னார். அரணருள் உருவாய் ஆவிக்கு அளித்திட, ஆவிக்குன்னு சொல்லும்போது இந்த இடத்துல முத்தி அடைந்த அந்த ஆன்மாவை தான் குறிக்கும். முத்தான்மாவுக்கு அரணருள் சிவபெருமானுடைய திருவருள் உருவாய் அளித்த அரண் சிவபெருமான் அருள் தன்னுடைய அருளை ஆவிக்கு முத்தான்மாவுக்கு உருவாய் அளித்திட திருமேனியாக வழங்கிட, அரண் என்ன செய்கிறான், தன்னுடைய அருளையே திருமேனியாக அமையும்படி ஆவிக்கு முத்தான்மாவுக்கு வழங்குகின்றான், மறையான தேசிகராகிய முத்தான்மாவுக்கு வழங்குகின்றான். அப்படி அந்த கருணை திருமேனி தாங்கி வந்து ஈசனுடைய அருள் திருமேனியே தனக்கு திருமேனியாக கொண்டு அந்த மறைஞான தேசிகர் நம்ம என்ன செய்கின்றார், உளத்தை மாயா உரமது பிளந்து, உள்ளத்திலே இருக்கின்ற உலகப்பற்றாகிய திண்மையை பிளந்து அதை உடைத்து. மாயா உரம்னா என்னன்னா, மாயா என்பது மாயா காரியமாகிய உலகத்தை குறித்தது. உலகப்பற்று இருக்க அது எளிதில் விட முடியாதது, எனவே உரம்னு சொன்னார். உரம் என்பது திண்மையை குறிக்கும். உரணென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான்னு வள்ளுவர் சொல்வார். அந்த இடத்துல உரன் என்பதை திண்மையின் தான் பொருள் சொன்னார் பரமேனவர். ஆகவே மாயா உரம் என்பது உலகப்பற்றாகிய உறுதியான பற்று, ஏன்னா அவ்வளவு லேசில் நீங்காது பார்த்தீங்கன்னா உலகப்பற்று, எனவே மாயா உரம் என்று உலகப்பற்றை சொன்னார். அந்த மாயா உரத்தை மறைஞான தேசிகர் என்ன செய்கின்றார், பிளந்து அந்த உலகப்பற்றை நம்மை உடைத்து எரிகின்றார். அவருடைய தரிசனம் கிடைத்துவிட்டால் உலகப்பற்று அப்படி தீர்ந்து போகின்றது. குற்றம் ஒழித்து, இந்த உலகப்பற்றுக்கு மூல காரணமாகிய ஆணவமல குற்றத்தை ஒழித்து நின்மலதா மலமதாக்கி, ஆணவமலத்திலிருந்து உயிர் நீங்கியதாலே உயிர் நின்மலமான நிலையை அடைகிறது, நின்மலமதாக்கி. வரமது தனை அடித்து, என்ன வரம் அளிக்கிறார், மும்மலங்களை நீக்கியாச்சு, மேலே வரம் என்ன என்னவென்றால் இந்த தசகாரிய நிலைகளிலே மேலும் மேலும் இந்த ஆன்மா வளர்ந்து சிவபோகத்தை அடைய வேண்டும் என்ற வரத்தை வழங்கி, மறுவும் ஆவடுதுறைக்கு ஓர் பரன் பொருந்திய திருவாவடுதுறைக்கு ஓர் பரம ஞான தேசிகனாக விளங்கக்கூடிய மறைஞான தேசன், பரன் என்றால் பரம ஞான தேசிகன், அப்படி பரம ஞான தேசிகனாக விளங்கக்கூடிய மறைஞான தேசன், மறைஞான தேசிகனுடைய பதாம்புயம் பாத தாமரைகளை பற்றி வாழ்வான், பற்றுக்கோடாக கொண்டு வாழ்வான். மறைஞான தேசிகருடைய திருவடிகளே நமக்கு பற்றுக்கோடு ஆதாரம் என்று கருதி வாழ்வான் என்று சொல்லி மறைஞான தேசிகருடைய துதியினை மிகச்சிறப்பாக வைத்துள்ளார்கள். அடுத்த பாடலிலே நூலை தொடங்குகின்றார்கள். துதிப்பாடல்களை முடித்துவிட்டு நூலை தொடங்குகின்றார்கள். அதில் முதல் பாடலிலே தசகாரியங்களை இந்த நூலிலே சொல்லப் போகின்றேன் என்ற கருத்தை நமக்கு சொல்லிவிடுகின்றார்கள். அந்த பாடலை நாம் பார்க்கலாம். பதி பசு பாசம் என்ன பகர்வர், பசு தானாகும் மதியது அற்று பாசம் பதி என வரினும் மாயா விதி செல்லும் மலமே ஆயும் மேலதாம் பதிக்கு கீழாம் கதிமதி அவத்தை பத்தாய் கலருவன் கருதிடாயே. பதிபசு பாசம் என்ன பகர்வர், சிவாகவ அறிஞர்கள் பொருள்களை மூன்று என்று கூறி அவற்றை எவ்வாறு சொல்வார்கள், பதி பசு பாசம் என்ன பகர்வர் என்று சொல்வார்கள். என்ன என்பது என்று பொருள்வர்,